நீங்க வந்து விட்டா, நீங்க வந்து விட்டா, ஓ நீங்க சபையிலே உலாவ தொடங்கிவிட்டா எல்லாம் மாறிவிடும். அண்ணவர், எங்கள் வாழ்க்கைகளை மாற்றுகிறவர், உங்களுக்கு நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. சர்வலோக அதிபதியே, எங்கள் மத்தியில எழுந்தருளி இருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து, தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்து. அவர் வந்துவிட்டால் போதும், அவர் எங்களை நடத்துவார், அவர் எங்களை நடத்தி செல்வார். ஹலோய்யா ஹலலோய்யா ஹலலோய்யா ஹலலோய்யா. உங்களுடைய இன்ப பிரசன்னத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரீனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் பெரியவராய் இருக்கிறார் அல்லவா. அவருடைய பிரசன்னம் வந்துவிட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் இல்லையா? அவர் நம் வாழ்க்கையிலே வந்துவிட்டா நம்முடைய நோக்கங்கள் மாறிவிடும். பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே உலாவ தொடங்கிவிட்டா நாம் நினைக்கிறதை விட அவர் நினைக்கிறது நமக்கு முக்கியமாகி இருக்கு. நம்முடைய போதகர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் பார்க்கிற விதத்தை விட்டுவிட்டு தேவன் எந்த விதத்தில் பார்க்கிறார் என்பதை அந்த பார்வையிலே பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுகிறது நம்முடைய அல்லாவிட்டா என்னுடைய மனதில் இருக்கிறது, நான் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ கடந்த முறை நான் உங்கள் மத்தியிலே பேசின பொழுது 10 கற்பனையை குறித்து நான் பேசிக்கொண்டு வந்து இடையிலே அறவாசியிலே நிறுத்திவிட்டோம். பாருங்க, 10 கற்பனையை குறித்து பேசினீங்க இல்லையா? முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10 கற்பனையிலே முதலாவது என்னத்தை குறித்து பார்த்தோம் தெரியுமா? அந்த வசனத்தை சீக்கிரமாக வாசித்து ஒவ்வொரு அந்த வசனத்தையும் வாசித்து என்னுடைய செய்திக்குள்ளே நான் தொடர்ந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிகளின் யாத்ராகமம் 20:3 வசனம் சீக்கிரமாக வாசிங்க. யாத்ராகமம் 20:3.
என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
இங்க பாத்தீங்கன்னா 3-4 வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை அன்றி உனக்கு எதையும் வேணாப்பா, என்னை அன்றி எனக்கு ஒப்பாக ஒன்றை உண்டு பண்ணாத, என்னை அன்றி ஆண்டவராகி என்னை அன்றி ஒன்றை கொண்டு வராத. இன்றைக்கு அநேக ஜனங்கள் தெய்வம் உண்டு பண்ணினவைகளை தெய்வமாக மாற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல இருக்கிறோம் சொல்லி நான் அந்த நாளிலே பாட்டு கடந்து சென்றோம் இல்லையா? அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா நீ உனக்கு யாதொரு சொருபத்தையும் உண்டு பண்ணாத. புதிய பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் பொருள் ஆசை விக்கிரத்திற்கு ஒப்பாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு நான் சில வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்து நாம் கடந்து சென்றோம் இல்லையா? மூன்றாவதாக உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காத. தெய்வத்தினுடைய நாமத்தை எங்களுடைய பெயர்களை நாம் பாவிக்கிறது போல பாவித்து விடக்கூடாது. கண்டதுக்கும் தேவனுடைய நாமத்தை நாம் எடுத்து சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த நாளிலே நான் பார்த்தேன் இல்லையா? நாலாவதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, அதை மகிழ்ச்சியோடு செய்வாயாக, அதை சந்தோஷத்தோடு செய்வாயாக என்று சொல்லி வேதத்தில் இருக்கு. இந்த 10 கற்பனைகளை வைத்துத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லாருக்கும் 10 கற்பனை என்று சொன்னால் தெரியும். உலகத்தில் இருக்கிற ஏராளமான ஜனங்களுக்கு 10 கற்பனையுடைய அறிவு இருக்கிறது, ஆனால் அதை கை கொள்ள முடியவில்லையே. தேவனுடைய பரிசுத்த நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு அந்த அறிவு இருக்கணும். பாருங்க, வேதத்திலே புதிய ஏற்பாட்டும் சரி பழைய ஏற்பாட்டும் சரி தேவனுடைய ஆராதனை எப்படி செய்ய வேண்டும், ஆராதனையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆராதனையை எப்படி நான் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாராளமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அதையும் நாம் அந்த நாளிலே கவனித்தோம் இல்லையா? அடுத்ததாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த வார்த்தையிலே நான் வந்து நிறுத்தி கடந்து சென்றது நம்முடைய செய்தியிலே நான் எழுதப்பட்ட ஒரு குறிப்பாக இருக்கிறது. அடுத்தது ஆறாவதாக ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? வாசிங்க யாத்திராகம் 20:13.
கொலை செய்யாதிருப்பாயாக.
திருப்பி வாசிங்க.
கொலை செய்யாதிருப்பாயாக.
கொலை செய்யாது இருப்பாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எங்க? பழைய ஏற்பாட்டிலே. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையிலே ஒரு கற்பனை என்ன தெரியுமா? நீ கொலை செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கு நாம் கொலை செய்வோம் என்பது எனக்கு தெரியாது. இன்றைக்கு யாராவது ஒரு மனுஷனை கொலை செய்ய முடியுமா? அல்லாவிட்டால் ஒரு மனுஷன் அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு தைரியம் ஏன் தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கொலை செய்யாதிருப்பாயாக, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, நீ கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் 10 கற்பனையை குறித்து பேசுகிற பொழுது ஜனங்களை பார்த்து கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லி என்னத்தை ஆண்டவரே பேசுவது, என்னத்தை ஆண்டவரே சொல்லுவது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறீரே என்றதற்கு ஒப்பாக புதிய ஏற்பாட்டிலே தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? புதிய ஏற்பாட்டிலே தேவன் என்னத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போமே. திருப்பிக் கொள்ளுங்கள், 1 யோபான் 4:20 வாசிங்க. 1 யோபான்
அன்பு கூறுகிறதே, அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
திருப்பி வாசிங்க, அப்படியே திருப்பி 2 வசனத்தையும் வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
அதே மாதிரி 3 அதிகாரத்துக்கு திருப்புங்கள், 3:15 வாசிங்கள். 3:15
சகோதரனை பகைக்கிற இவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான்.
14 வாசிங்க.
நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
16 வாசிங்க.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்த பின்பு அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம்.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும்
மனுஷ கொலைபாதகன்.
எனக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியம் கஷ்டமானது. என்ன பொறுத்த விலைக்கு பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை விட எனக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியம் கஷ்டமானது. அநேகர் கிருபையின் காலம் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தில் நாம் அநேகர் தங்கிக் கொள்ளுகிறோம். என்னது? ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி. அது சரிதான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் கொலை செய்தால் தேவன் உடனடியாக அவனை கூப்பிடுவார், சமஸ்த சபையில கொண்டு வந்து நிறுத்துவார், விசாரிப்பார், இப்படி செய்ய தண்டனை கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி அந்த விரச்சினை முடித்து விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? அது வைத்திருக்கப்படுகிறது. நேரங்கள் காலங்கள் உருவாக்கும் வரைக்கும் தேவனதை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இங்க என்ன சொல்லப்படுகிறது? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன், கொலைக்கு பாத்திரவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் நம்முடைய சகோதரர்களை பகைக்கிற பொழுது நடக்கிற ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? 10 கற்பனையிலே அநேக காரியங்கள் இதிலே அடக்கப்பட்டிருக்கிறது. நான் யோசிச்சு கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லி சின்ன ஒரு பகுதியை எழுதிவிட்டு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே அதற்கு ஒப்பாக கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஏராளம் தாராளம் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது இல்லையா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டில் கொலை செய்த அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லையா, சகோதரனை பகைக்கிற எனக்கு நித்திய ஜீவன் இல்லையா என்று சொல்லி நாம் கேட்டால் எது 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 இலகுவாக இருக்குது? பகைப்பு ஓகே, அது பிரச்சனை இல்லை. பகைச்சான அது பிரச்சனை இல்லை, அது ஆண்டவர். ஆனா கொலை செய்த ஆண்டவர் தண்டிப்பார், கொலை செய்தால் ஆண்டவர் தண்டிப்பார், ஆனா சகோதரனை பகைத்தால் ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். எப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்படித்தான் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். பத்து கற்பனையாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே அடிக்கடி கொடுக்கப்பட்டிருக்க பல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம் சகோதரனையை பகைக்கிற பொழுது நாம் மனுஷ கொலைபாதனாக மாறிவிடுகிறோம். அவனுக்குள்ள என்ன இராதாம்? நித்திய ஜீவன் இராது. தேவன் அவர்களுக்குள்ள இருக்க மாட்டார், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்காது. எனக்கும் எல்லாரையும் பிடிக்காது பாருங்க, எல்லாரையும் எனக்கும் பிடிக்காது. ஆனால் நாம் பிடிக்கிறபடி அல்லாவிட்டால் அவர்களை அணைத்து நாம் நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை தள்ளிவிட முடியாது. எல்லாரையும் பிடித்த மனிதர்கள் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அவர்களை பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு பிடித்தவர்களை மாத்திரமே நீங்க நேசிக்கிறபடினாலே நீங்க என்ன செய்யறீங்க பெரிதா என்று சொல்லி வசனங்கள் கேட்கிறது. அது நம் முன்னுக்கு டைம் இருந்தா நான் அதை அதையும் பார்த்துட்டு போயிடுறேன் இல்லையா. 14வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம்.
நாம் சகோதரனத்தில் அன்பு கூறுகிறபடியினால நித்திய நரக மரணத்தை விட்டு நாம் நீக்கப்பட்டு என்ன சொல்லுது?
சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
வாசிங்க முதல்ல இருந்து.
நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம்.
எப்பொழுது தெரியுமா? நாம் சகோதரனை நேசிக்கிற பொழுது, சகோதரனை அன்பு கூறுகிற பொழுது, சகோதரனை நாம நேசிக்கிற பொழுது வேதம் என்ன, நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறாரா? அப்படியானா நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம், அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம், அவருடைய நேச்சர் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். ஆகையினாலே கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே நான் கொலையே செய்கிறது இல்லை, நான் செய்ததும் இல்லையப்பா, நான் செய்ததில்லை, நான் செய்ததில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் அவன் மனுஷ கொலை பாதகன். நானும் அடிக்கடி அடிக்கடி பல தர பல காரியங்கள் பலக்க பலர் பலர் எனக்கும் புரியாது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாமளும் சில காரியங்களை கரைக்க முயற்சிக்கிறோம், கரையுதே இல்லை பாருங்க. இருதயத்தில் இருக்கிறவைகளை கரைப்பது என்பது லேசானவைகள் கிடையாது. நாமளும் முயற்சி எடுக்கிறோம், கரையும் ஆண்டவரே கரையும் ஆண்டவரே கரையும் கரையும். இருதயத்தில் இருப்பவைகளை லேசிலே கரைத்து விட முடியாது பாருங்க. ஆனால் பகைக்கிற பொழுது என்ன நடக்கிறது? நான் மனுஷ கொலைபாதனாக மாறுகிறேன், நித்திய ஜீவன் நமக்குள்ளே இராது. நாம் ரட்சிக்கப்பட்ட நேற்று ரட்சிப்பை குறித்து பேசினீங்க. நாம ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி நாம் நினைக்கலாம் இல்லையா? நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பைபிளின் கையில் இருக்கிறது, ஆராதனை செய்கிற நேசியாதபடிக்கு நாம் சகோதரனை புறக்கணிப்புமையா இருந்தால் நித்திய ஜீவன் எனக்குள்ள இராது, இராது, இராது. 14, 15 சேர்த்து வாசிங்க.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
மரணத்தில் என்ன செய்து இருக்கிறான்?
நிலை
கொண்டிருக்கிறாப்பா. நான் சகோதரனை வருகிற பொழுது இங்க பாருங்க, சகோதரர்கள் பிழை செய்யலாம், தவறு செய்யலாம், அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம், விருப்பமானபடி நடக்காம இருக்கலாம், விருப்பப்பாடி நடக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் அவளை நேசியாமல் இருப்பதற்கு வேதத்திலே எனக்கு வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை என்பது சத்தியமானது. ஆனால் இது கடினமானது. நான் சில பிரசங்கிக்கப்படுது உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தீங்க, இது கைப்பற்றுவது சரியான கடினம் ஐயா, இது கைப்பற்றுவது இது சரியான கடினம், எனக்கு சரியான ஏற்று எனக்கு முடியாதது. ஆனாலும் ஆனாலும் நாம் அதில் நடந்துதான் ஆக வேண்டும். நமக்கு பிடித்த மாதிரி எல்லாம் இருக்கணும் என்று சொல்லிச்சுன்னா ஆண்டவர் எனக்கு என்று தனி ஒரு பைபிள் எழுத வேண்டும், எனக்கென்று ஒரு ஒரு ஆகமும் ஆண்டவர் எழுதி தர வேண்டும் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? நான் மரணத்திலே, நான் அழிவிலே, நான் நரகத்திலே நிலை கொண்டு இருக்கிறேன் ஐயா. எப்பொழுது தெரியுமா? என் சகோதரனை நான் வெறுக்கிற பொழுது, மறுக்கிற பொழுது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? கொலை செய்யாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? நீ உன் சகோதரனை பகைக்கிற பொழுது நீ மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறாயே என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இவனுக்குள்ளே எனக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்காது, போக முடியாது. மரணம் நமக்குள்ளே இருக்கிறது, நரகம் காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நித்திய ஜீவன் நமக்குள்ளே இராது, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்க போறதும் கிடையாது. இப்ப வாசிங்க, ஒன்று ஜோபான் 4வது அதிகாரம். முதல்ல நான் வாசிச்சு பாருங்க, 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
திருப்பி வாசிங்க, கேளுங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
இந்த பாருங்க, நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊழியக்காரங்கள் முடிந்தளவுக்கு எல்லாரோடையும் பழகுவதற்கும், முடிந்தளவு எல்லாரோடும் உறவு கொள்வதற்கும், முடிந்தளவு அவர்களை நாம் அங்கீகரிப்பதற்கும், முடிந்தளவு அவர்களோடு சரிப்படுத்திக் கொள்வதற்கு காரணங்கள் என்ன? ஊழியக்காரர்கள் தேவ தூதர்கள் கிடையாது, நாமளும் மனுஷர்கள் தானே. நமக்கும் தேவன் அதே வார்த்தை கொடுத்திருக்கிறாரே. என்ன சொல்லுகிறார் வேதத்தில், என்ன சொல்லப்படுகிறது? ஐயா, மற்றவர்கள் மாதிரி நாமும் ஒருவனை பகைக்க முடியாதா? நாமும் ஒருத்தனை எதிர்க்க முடியாதா? நாமும் ஒருத்தனை எதிர்த்து பேச முடியாதா? இவன் சரியில்லை என்று சொல்ல முடியாதா? நமக்கும் தெரியும். ஆனாலுமோ வசனம் என்ன செய்கிறது தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே, நான் கொலையே செய்ததில்லை, நான் நினைச்சதே கிடையாது ஆண்டவரே. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை ரெண்டையும்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், இதுல எவருக்கும் குறைவு கிடையாது, எவருக்கும் குறைவு கிடையாது. நாம் தேவன்ல அன்பு கூறுறபடினாலே தான் நாம் இங்க வந்திருக்கிறோம், இல்லையா? இல்லாத யாருக்காண்டி வந்திருக்கீங்களா? இல்லையே. நாம் ஏன் வந்திருக்கிறோம்? ஆண்டவர்ல அன்பு கூறுகிறோம், ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம். அதை குறித்து பெரிய அதை குறித்து பெருசாக ஒன்று சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தேவன்ல ரொம்ப விருப்பம் பாருங்க, ஆண்டவர்ல ரொம்ப விருப்பம் பாருங்க, அவர் எங்களுக்காக வேண்டி செய்த காரியத்தில் எங்களுக்கு ரொம்ப விருப்பம் பாருங்க, ஆண்டவர்ல எங்களுக்கு அதனால வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் நீ அன்பு கூர்ந்தால் உன் சகோதரனிடத்திலையும் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை அவரால பெற்றிருக்கிறோம். யாரால பெற்றிருக்கிறோம்? தேவனால பெற்றிருக்கிறோம். சரியான கஷ்டம் பாருங்க, சரியான கஷ்டம். தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, எவ்வளவு நேசிக்கிறேன். தேவர்கள் அன்பு கூறவா எவ்வளவு செய்கிறேன். தேவனுக்காக வேண்டி என்ன செய்ய சொல்றீங்க? முடிந்த அளவுக்கு நான் போராடுறேன் செய்கிறதற்கு. ஆனா எல்லாரையும் நேசிங்க என்று சொல்லாதீங்க ஆண்டவரே, எல்லாரையும் நேசிங்க என்று சொல்லாதீங்க ஆண்டவரே, எல்லாரையும் நேசிங்க என்று சொல்லாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல? இங்க பாரு, யூதாஸ்கரியத்து ஒரு சீசனா இருந்தான். யூதாஸ்கரியத்தினுடைய முன்பக்கத்து புத்தகத்தை யாரும் சிந்திப்பதில்லை. யூதாஸ்கரியத்து சிலுவையோட முடிச்சிருவாங்க பாரு. யூதாஸ்கரியத்து நல்ல ஒரு மனுஷன், அவன் தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெற்றிய ஒரு மனுஷன், தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு மனுஷன். லூசிபர் மாதிரி பாருங்க, அவனு அங்கதான் நின்று இருந்தான். அந்த யூதாஸ் கரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தெரியாம செய்துட்டான், தெரியாம செய்துட்டான் என்று சொல்லி சொன்னார் பாரு, இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் பாருங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் ஒருத்தனையும் வறுக்கல பாருங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் ஒருத்தனுக்கும் கை கொடுக்காம போனதில்லை பாருங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒருத்தனையும் நான் விசாரிக்காம போனதில்லை பாருங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் ஒருத்தனையும் தள்ளி விட்டதுக்கு, அப்படி தெரிஞ்சா தயவு செய்து வந்துருங்க நாம இல்லையா. ஆனா அப்படி செய்தால் ஒரு மனுஷன் பொய்யனாக இருக்கிறான், பொய்யனாக இருக்கிறான், பொய்யனாக. ஆண்டவர் கேட்டேன், இங்க பாரு ஆண்டவர், பத்து கற்பனையில ஒரு வார்த்தையை எழுதி விட்டுட்டு புதிய பாட்டில் இவ்வளவு எழுதி வச்ச என்ன பிளான்? என்ன யோசிச்சு? அதை விட கொலை செய்யாதிருப்பாயாண்டு அதையே இங்க எழுதியிருந்தா அது போதுமானது. ஏன் தெரியுமா? இது அதை விட எனக்கு கடினமானது, கடினமானது. தேவனிடத்தில் அன்பு கூற என்ற ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காணல. தேவனை ஆவியாக இருக்கிறார் இல்லையா? மோசே கூட அவருடைய ஒரு பகுதியைத்தான் பார்த்தான், கொஞ்சம் பார்த்தான். பாருங்க, மலையில நான் போகிற பொழுது பின்பக்கத்தை பாரு மோசே என்று சொல்லி சொல்லார் ஆண்டவர் இல்லையா? அந்த ஆண்டவரை இவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம், இவ்வளவுத்துக்கு அன்பு கூறுகிறோம், இவ்வளவுத்துக்கு நாம் விடாப்பிடியாக நின்று கொண்டு இருக்கிறோம், இவ்வளவுத்துக்கு தெய்வம் தான் எல்லாம், அவருக்காக நான் மறிப்பதற்கும் ரெடி என்று சொன்னவர்கள் ஆயிரம் பேர். என் தேவனுக்காக எதையும் செய்வேன், என் தேவனுக்காக எதையும் செய்வேன் என்று மிஷனரிகளாக போகிறவர்கள் ஆயிரம் பேர், ஆயிரம் பேர். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன் சகோதரி நீ நேசியாமல் இருந்தால் நீயும் நானும் யார் தெரியுமா? பொய்யனாயிருந்து விடுவோம், பொய்யனாயிருந்து, பொய்யனாய். தொடர்ந்து வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன்
தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
இது ரெண்டு காரியமும் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டியது ஒன்றாகும். எது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலையும் அன்பு கூற வேண்டும் என்பது. இந்த கற்பனையை அவரிடத்திலே இருந்து நாம் பெற்றிருக்கிறோம். யாரிடத்தில இருந்து? தேவனிடத்தில இருந்து பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்தில் ஒரு மனுஷன் அன்பு கூர்ந்தால் தன் சகோதரனிடத்திலையும் அவன் அன்பு கூற வேண்டியது மிகவும் முக்கியமா. இது ரெண்டும் ஒரு பறவையுடைய இறகுகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவனுக்கு அவன் எதுக்கும் செய்வோம் பாருங்க, தேவனுக்காக வேண்டி எதுக்கும் செய்வோம் பாருங்க, தேவனுக்கு சொல்லி எதுக்கும் செய்வோம் பாருங்க. ஆனா 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 சகோதரர்கள் நாம் என்ன செய்து விடுவோம் அப்படி நினைச்சிருவோம் பாருங்க. வேதம் என்ன ஒரு பக்கத்தில் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒருத்தனை ஒருவன் முந்தி கனம் பண்ணுங்க, ஒருவனை ஒருவர் முந்தி கனம் பண்ணுங்க. இவைகளுக்கெல்லாம் நாம ஒத்த வார்த்தைகள் தேடக்கூடாது பாருங்க, சேர்த்த வார்த்தைகள் கவனிக்க கூடாது பாருங்க. இவைகளுக்கு முடிந்துமான அளவுக்கு செய். நாம் நம்ம பக்கத்தினால எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளவுத்திற்கும் தேவன் நம்மளைத்தான் ஆசீர்வதிப்பாரே ஒழிய வேற ஒருத்தரையும் ஆசீர்வதிக்க போறது கிடையாது. நான் செய்கிற நன்மைகளுக்கு தேவன் என்னைத்தான் ஆசீர்வதிக்க முடியும், வேறு எவரையும் செய்ய முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லலாம் பாருங்க. நானும் சொல்லுவேன், நான் ஊழியம் செய்கிறேன் பாருங்க, நான் பிரசங்கிக்கிறேன் பாருங்க, நான் முடிந்த அளவுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் பாருங்க. ஆனா உன் மீது மற்றவன் மீது அன்பு கூறாமல் நான் இருந்தா இதுல ஒன்றுமே இல்லை, இதுல ஒன்றுமே கிடையாது, இதுல எதுவுமே கிடையாது பாருங்க இல்லையா. ஆகையினாலே முதலாவது நமக்கு நித்திய ஜீவன் இருக்காது, இரண்டாவது நாமல் ஒரு பொய்யராக மாறிவிடுவோம் பாருங்க. ஏன்? கண்ணுக்கு முன்னால இருக்கிற மனுஷன் மீது அன்பு கூற நமக்கு தெரியல, கண்ணுக்கு முன்பாக நடக்கிறவர்கள் மீது அன்பு கூற நமக்கு தெரியல. ஆனா காணாத தேவனை நாம் நேசிக்கிறோம், காணாத தேவனுக்காக வேண்டி எதுக்கும் நாம் செய்வோம், எதுக்கும் நாம் செய்வோம், எங்கேயும் நாம் போவோம், எங்கேயும் நாம் வருவோம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை நாம் அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த கற்பனையை ஒரு மனுஷன் கொடுக்கல, இந்த கற்பனையை கொடுத்தது யார்? தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். 3:10. மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
திருப்பி வாசிங்க.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
நீதி இவைகளை செய்யாத ஒரு மனுஷன் தேவனால் உண்டான. ஆண்டவரே கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஒரு வார்த்தை அங்க கொடுத்து விட்டு புதிய பாட்டில் இவ்வளவு வார்த்தைகளை கொண்டு போடுறீரே, என்ன ஆண்டவரே இது? நீ சொன்னது அங்க இஷ்டவே ஜனங்களுக்கு கொடுத்த பத்து கற்பனைகள ஒன்று என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? திருப்பி வாசிங்க, கவனிங்க.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
சகோதரனிலே அன்பு கூறாத ஒரு மனுஷன்
தேவனால்
தேவனாலே உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே நான் கொலை ஒன்று செய்கிறது இல்லப்பா, நான் கொலை ஒன்று செய்கிறது இல்லையே, நான் கொலை ஒன்று செய்கிறது இல்லையே, நான் ஒண்ணுமே செய்கிறது இல்லப்பா. சரி, நீ சொல்றது நியாயம் ஆண்டவரே, நான் சொல்றது சரியப்பா. ஆனா 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 நமக்கு தெரிந்தவர்கள், நம்மளோடு பழகிறவர்கள், நம்மளோடு ஊழியம் செய்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் தூரத்தில் இருந்தாலும் சரி கிட்டத்தில் இருந்தாலும் சரி, நாம் அவர்களை பகைப்புமாய் இருந்தால் நாம் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. இன்றைக்கு கல பல 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 வருஷங்கள் பல காலங்களாக சில பகைகள் இருக்கிறது தெரியுமா? இலங்கைக்கும் இந்தியாவுக்கு, இலங்கைக்கும் நம்ம தேசத்துக்கு இவ்வளவு தூரம் இருந்தாலும் பகைகள் இருக்கிறது இல்லையா? இலங்கை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு நேரங்கள் பிளைட் பண்ணி வந்தாலும் பகைகள் அப்படியே இருக்கிறது. தேவனால் நீ உண்டானவனா, இவைகளை நிறுத்த வேண்டியது மிகவும் அவசியம். தேவனால் உண்டான பிள்ளையா, இவைகள் நிறுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இவைகள் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு போறது கிடையாது. இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு போறது கிடையாது. எது தெரியுமா? நீண்ட கால பகைகள், நீண்ட கால உறவுகள் கட் பண்ணப்பட்டிருக்கிற இவைகள். அது யாராக இருக்கட்டுக்கும் பாருங்க, பக்கத்து வீடாக இருக்கட்டுக்கும், எந்த ஆளாக இருக்கட்டுக்கும், பகைகள் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றவைகள் கிடையாது. பேசாமல் இருப்பது, கதைக்காமல் இருப்பது, இவைகள் தேவனால் உண்டான பிள்ளைகளுக்கு ஊரியவைகள் அல்ல. அல்ல. நான் பல தடவைகள் ஏதாவது பண்ணிருவேன் பாருங்க, ஏதாவது பேசிடுவேன், ஏதாவது கதைச்சு ஏதாவது செய்தா முடியுமான அளவுக்கு அந்த நாள் அதை சரிப்படுத்துறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் தேடுவேன். இந்த டெலிபோன்ல தான் சில வேலைகளை சந்தர்ப்பமே தேடலாம் பாருங்க, பார்க்கல கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நான் என்ன செய்யறது, பல தடவை நாம் சில காரியங்கள் எனக்கு தெரியும் சரி வராது, இது சரி வராது, அப்ப நான் என்ன செய்ய தெரியுமா, டெலிபோன்ல சில சந்தர்ப்பங்கள் தேடு, எப்படியாவது அதை சரிப்படுத்தி விட்டுரும், எப்படியாவது என்னுடைய பக்கத்துல ஒன்று இல்லாதபடி சரியாக்கணும் பாருங்க அப்படின்ட்டு நான் சில சந்தர்ப்பங்களை தேடுகிறேன். எல்லாவிட்டா கடந்த நாட்கள் தேடி நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறேன் கூட நான் சொல்லலாம். தேவனாலே உருவானவன் என்று சொன்னா இவைகள் இருக்கணும். திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
நீதியை செய்யாதது ஒன்று, நீதியையும் சகோதரத்திலே அன்பு கூறாதையும் ஒரு வசனத்துக்கு எழுதியாச்சு. ஒரு வசனத்துக்கு எழுதி புரிச்சு கிரிச்சு எழுதினாலும் பரவாயில்ல, ஆண்டவரே சோதனை இருக்கலாம் இல்லையா? நீதியை, தேவனுடைய நீதியை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? நீதியை நிறைவேற்றி சகோதரர்களே அன்பு கூறு. இது தேவனாலே உண்டானவனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம். தேவனாலே உண்டான ஒரு மனுஷன், தேவனாலே உண்டான ஒரு மனுஷன் தன்னை எவ்வளவுத்துக்கும் தாழ்த்துவதற்கு தயங்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பந்தியில செய்த காரியம் என்ன தெரியுமா? 12 சீஷருடைய கால்களையும் கழுவினாராம். தெய்வம் கால்களை கழுவின. இன்றைக்கு கால்களை கழுவ முடியுமா? இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய கால்களை கழுவ நம்ம துணிவமா? இன்றைக்கு அவ்வளவுத்துக்கு நம்மளை தாழ்த்துவமா? இன்னைக்கு அவ்வளவுத்துக்கு எங்களை ஒருவருக்கு கீழே கொண்டு போவோமா? இல்லைங்க. மனச்சாட்சியின்படி தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க, செய்வது என்பது கடினமானது. செய்வது என்பது, ஆனா இயேசு செய்தார். ஒருவர் பிரசங்கித்தார், இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. அவரை மாத்திரம்தான் பார்க்க நாங்க வந்திருக்கிறோம். அவரை கவனித்து பாருங்க. அந்த என்ன சிச்சி, இவங்களுக்கு ஒண்ணு முன்னுக்கு பின்னுக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், என் காலை நீ கழுவவே கூடாதுன்னு ஒருத்தர் வந்தார் பாருங்க. ஆண்டவர் சின்ன கால கல்வாட்டிக்கு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆண்டவர் சரியா விரட்டி விட்டார் பாத்தீங்களா? அவன் அவ்வளவுக்கு நேசித்தபடியினால சரியாண்டவரே கழுவும், என் கால்களை கழுவும், என் கால்களை கழுவும். இன்னைக்கு மனுஷர்களுக்கு தங்களை தாழ்த்துவதற்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பாருங்க. விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பாருங்க. ஒருத்தரோட சரி பரவாயில்லை என்று சொல்லி போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பாருங்க. இயேசு இடத்துல இருந்து இத்தனை வருஷ காலங்கள், இத்தனை வருஷ ஓட்டங்களில் நாம் கண்டுகொண்டது என்ன? அல்லாவிட்டால் கட்டுக்கொண்டது என்ன? நான் சிந்திக்கிற ஒரு ஒரு குறிக்கோள், ஒரு சிந்திக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு தெரியுமா? எது நடந்தாலும் நன்மையாக இருந்தால் சரியாண்டவர் அப்படி நான் சிந்திக்கிறேன். என்னுடைய சிந்தனைக்கு இது, அதனால நீங்கள எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி நான் கேட்கல. நான் சிந்திக்க, எது நடந்தாலும் நன்மையாக நடந்தா சரியாண்டவர், எது நடந்தாலும் ஒரு பிரயோசனமாக இருந்தா சரியாண்டவர், உடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதாக இருந்தா சரியாண்டவர் என்று சொல்லி எதை நினைத்தினாலும் எதை நடந்தாலும் சிந்திக்கிறது என்னுடைய சிந்தனை. அதனால என்னுடைய சிந்தனை எல்லாம் நீங்க கொள்ளணும்னு சொல்லி நீங்க இந்த சிந்தனையை கொண்டீங்கன்னு சொன்னா அது போதும். தேவனிடத்தில் அன்பு, தேவனுடைய பிள்ளைகளிலே விசுவாசிகளிலே சகோதரர்களே அன்பு கூறுகிறவன் யார் தெரியுமா? தேவனாலே உண்டான ஒரு மனுஷன், தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லிச்சுன்னா தேவனுக்குள்ளே இருக்கிற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம், மிகவும் அவசியம். ஆண்டவர் இன்னைக்கு ஒருவரை எடுத்து வைத்து, இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்னை வைத்து விட்டு சொல்லுங்க, எல்லாரும் கொஞ்சம் ஆராயுங்க, என்னை வைத்து விட்டு இவருக்குள்ள இயேசுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க எழுதுங்க. ஒரு ஆளை இதுல பிடிச்சி விட்டா இங்கால எழுது, அங்கால எழுந்த படிக்கிறதுல புத்தகங்கள்ல ஆளை கீறி போட்டு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு சொல்லி எழுதுவாங்க பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு என்ன வச்சுட்டு நீங்க எழுதுங்க, இயேசுக்குள்ள இருந்த சுபாவம் இவருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி எழுதுங்க. என்ன மாத்திரம் எழுதி போட்டு உங்களை விட்டுறாதீங்க, என்ன மாத்திரம் எழுதி விட்டுட்டு உங்களை விட்டுறாதீங்க. இயேசுவை கவனித்து பாருங்கப்பா, இயேசுக்குள்ள இருந்த சுபாவங்கள் அந்த தன்மைகள் எனக்குள்ள இருக்கிறதா, அது என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் சிந்திங்களே, கொஞ்சம் சிந்திங்களே. இயேசு செய்த அதே காரியங்களை நாம் செய்ய வேண்டும் சொல்லி விரும்புறோம். நாம் ஆண்டவரா இயேசு என்ன சொன்ன, நான் செய்த என்ன விசுவாசிங்கப்பா, நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வீங்க. இயேசு செய்த காரியத்தையே நாம செய்ய முடியல. இயேசு கால்களை கழுவினார், அதையே செய்ய முடியல. தெய்வம் அநேக இடத்திலே தன்னை தாழ்த்தி போனார், அதையே செய்ய முடியல. அநேகர் காரி துப்பினாங்க, அதையே நம்மளால சகிக்க முடியல. ஆனால் தேவன் செய்ததை விட நாம் பெரிதாக செய்ய விரும்புகிறோம். தேவன் செய்தவைகளை, தேவனுடைய வெற்றி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உள்ள ஒரு ஊழியம் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அவர் நடந்து கொண்ட விதங்கள் அவைக்கு காரணமாம், அவர் பேசின விதங்கள் அதற்கு காரணமாம், வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. நம்முடைய ஊழியத்தின் வெற்றி ஒன்று இருக்கும் என்று சொல்லி சொன்னா அதற்கு நம்முடைய நடத்தைகளே காரணம். ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்றேன், அவருடைய வல்லமை இருக்குன்னு சொல்லி இருக்கிறது ஏற்றுக்கொள்றேன், அவருடைய விருப்பம் இருக்கின்றது ஏற்றுக்கொள்றேன். ஆனா இயேசுவை கவனித்து பாருங்க, அவர் யாரையும் வருக்கல பாருங்க. இயேசு வெறுத்ததுன்னு சொல்லி யாராவது இருக்காங்களா வேதத்துல? இயேசு வெறுத்தார், வேணான்னு சொன்னார், சரி வர மாட்டேன் சொன்னார் என்று சொல்லி யாராவது இருக்கிறாங்களா? யாராவது ஒருவரை காட்ட முடியுமா? எனக்கு தெரியாது, நான் வாசிக்கவும் இல்லை. அப்படி எல்லாரையும் நேசித்தார், எல்லாரையும் நேசித்தார், எல்லாரிலும் அன்பு கூர்ந்தார், எல்லாரிலும் அன்பு கூர்ந்தார், ஒருவரையும் அவரை விட்டுவிடவே இல்லை. பலதரப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே வந்தாங்க பாருங்க, படித்தவன்ல இருந்து படிக்காதவன் வரைக்கும் வந்தான். ஆனா இயேசு விடல, ஒருத்தரையும் விடல, எல்லாரையும் அணைத்துக் கொண்டார், எல்லாரையும் அணைத்துக் கொண்டார். மூன்றாவது, நாலாவது காரியம், யாக்கோப்பு 4 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். யாக்கோப்பு 4:11,
சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய்.
திருப்பி வாசிங்க, தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. இது பழைய ஏற்பாட்டு நியாய அந்த அந்த பத்து கற்பனைகளை குறித்து அதை வாசிங்க, திருப்பி வாசிங்க.
சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய்.
எதை நாம் செய்தாலும் தேவனுடைய வார்த்தை அதிலே பாதிக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். விளங்குதா என்ன சொல்றேன் சொல்லி? இங்கே ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? நீ உன் சகோதரனை குற்றப்படுத்துகிறது உண்டு, அதை அங்கால வச்சுக்க. ஆனா நியாயப்பிரமாணத்தை நீ குற்றப்படுத்திடாத, தேவ வார்த்தைகளை மீறி விட்டுறாத, தேவ வார்த்தைகளை மீறி அன்றை செய்து விட்டுறாத. அப்படியானால் நீ நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் மாறிவிடுவார். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஏன் ஓடுறோம் தெரியுமா? இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும் ஆண்டவர். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியணும் ஆண்டவர். இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்படி நான் ஏதாவது நடந்து என்னால முடிந்த அளவுக்கு இதன்படி வாழ்ந்துடணும் ஆண்டவர. என்னால முடிந்த அளவுக்கு இந்த வசனத்தை நான் கை கொள்ளணும் ஆண்டவர. இதுதான் நம்முடைய நோக்கமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. பாரு, வேதம் என்ன சொல்லுகிறது? சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீங்க, பேசாதீங்க. அது தேவனால் பிறந்த ஒரு மனுஷனுக்கு ஏற்றது அல்ல, சரியானது. ஆண்டவர் என்ன பத்து கட்டில என்ன சொன்னா தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி போட்டு இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை அடக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல பின்னுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, அது 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 எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் வாசிக்கிறேன். இங்க நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்த, தேவனுடைய வார்த்தைகளை குற்றப்படுத்தாதீங்க. தேவனுடைய வார்த்தைகளை நியாயம் விசாரிக்கிறவன் போல நாம் நடந்து கொள்ள கூடாது. ஆண்டவர் பல இடத்துல பல காரியம் சொன்னார், என்ன தெரியுமா? இப்ப நாம கேட்கலாம், பாருங்க. ஒருவன் பிழை செய்தால் என்ன செய்வது? ஒருவன் தவறு செய்தால் என்ன செய்வது? ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு புத்திமதி சொல்லப்பா, கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி, ஆனா நியாயம் தித்துறாத. அவனை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துற அளவுக்கு ஏதாவது செய்து கொள். தேவன் பக்கமாக திருப்புகிற அளவுக்கு ஏதாவது நடந்து கொள். தேவன் பக்கமாக அந்த நபரை சாய்த்துக் கொள்ற அளவுக்கு ஏதாவது செய்து கொள். நியாயம் தீர்த்திராத. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை நியாயம் தீர்க்க முடியும். நியாயம் தீர்ப்பது ஈஸியான வேலை, ஈஸி, சரியான ஈஸி. ஒருத்தரை பார்த்து சரியில்லை என்பது சரி என்பது சரி, அதெல்லாம் சரியான ஈஸி, சரியான. ஆனா நாம் எல்லாரும் கடைசியிலே தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாரும், நான் சரி நீ சரி எல்லாரும், உலகத்தில் இருக்கிற அவ்வளவு கிறிஸ்தவர்களும் தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கு முன்பாக ஒரு நாள் நாம் நின்றாக வேண்டும். ஐயா, நின்றாக வேண்டும். என்ன சொல்லுவோம் அப்பொழுது? ஆண்டவரே, நான் அவனை ஆதாயப்படுத்த முயற்சி எடுத்தேன் ஆண்டவரே, அந்த நபரை நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த நான் முயற்சி எடுத்தேன் ஆண்டவரே, ஆனா முடியாம போயிட்டப்பா, முடியாம போயிட்டப்பா. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. சகோதரரே,
சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய்.
நியாயாதிபதியாயிருப்பாய். எதற்கு? நியாயப்பிரமாணத்திற்கு நியாயாதிபதி. நியாயப்பிரமாணத்திற்கு நாம் எப்படி இருப்போம்? நியாயாதிபதிகளாக இருப்போம். அப்படின்னு சொன்ன என்ன தெரியும்? வேதத்திற்கு நாம் நியாயாதிபதிகளாக மாறிவிடுவோம். வேதத்துக்கு நாம் நியாயாதிபதிகளாக மாறாமல் கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஆண்டவரே இந்த காரியத்தை பார்த்துக் கொள்ளுங்கப்பா, என்னை பாரும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக எனக்கு எனக்குதான் இதுலதான் தாவீது ராஜாவே எனக்கு அடிக்கடி பிடிக்க என்ன தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி நடத்தில இருக்கா? இருக்கா, இருக்கா, இருக்கா ஆண்டவரே. அழுது 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 ஜெபம் பண்ணுவான், அழுது 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 ஜெபம் பண்ணுவான். வேதனை உண்டாக்கும்படி என் இருதயத்தை பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற மனுஷன் என் இருதயத்தை ஆராய்ந்து பார், உம் ராஜ்யத்தை கட்டுகிற மனுஷன் என் இருதயத்தை ஆராய்ந்து பார், உமக்கென்று ஓடுகிற மனுஷன் என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. மத்தேயு 5:22 வாசிங்க. மத்தேயு 5:22.
நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனின் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
திருப்பி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து 23:24 வாசிங்க.
ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய். ஆகில் அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
இப்ப 22 திருப்பி வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தன் சகோதரன்
நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன்
நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய்
ஏதுவாயிருப்பான். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நியாயம் இல்லாமல் கோபிச்சான். கோபிக்கிறதுல பலவிதமான கோவினை இருக்கு பாருங்க. ஆனா நியாயம் இல்லாமல் ஒருவனை கோபிச்சுட்டேன்னு சொல்லிச்சுன்னா நாம் எதற்கு பாத்திரவங்களாக இருப்போம்? நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். நான் இதுக்கு முதல்ல ஒரு பிரசங்கிச்சிருக்க, மற்றவர்களை நாம் ஏனோ தானோன்னு சொல்லி எண்ணிவிடக்கூடாது. மற்றவர்களை வீணராக நாம் நினைத்து விடக்கூடாது. மற்றவர்களை அலட்சியமாக எண்ணிவிடக்கூடாது. ஹா இவரா அவரா அங்கேயா இங்கேயான்னு சொல்லி நாம் நினைத்திடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கனம் பண்ண நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வழங்குறதா? அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் நாம் கனம் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். இந்த தேசத்தில் சிறியவர்களை கனம் பண்ணுகிற விதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. இந்த தேசத்தில் நாம் பேசுறேன், ஏமன் தேசத்தில் சிறியவர்களை பெரியவர்கள் எப்படி பேசுறாங்க, வர சொல்றாங்கன்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்க, கொஞ்சம் கவனித்து பாருங்க. நல்ல மரியாதையாக நடந்து கொள்வார். ஆனால் கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நமக்கு மற்றவர்களோடு நடந்து கொள்ள தெரிகிறது இல்லை, மற்றவர்களோடு பேசுகிறது இல்லை, தெரிகிறது இல்லை. நாமும் சில வேலைகள்ல, நானும் சில வேலைகள்ல கதைக்கிறேன் பாருங்க. சக்கு புக்குண்டு கதைப்பேன் இல்லையா, தனக்கு கதைப்பேன் பாருங்க. இல்லாததுக்கு அச்சா எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லியும் கதைப்பேன் பாருங்க இல்லையா. பிறகு யோசித்தா இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தன் கிடையாது. அப்படி நாம சிந்திக்கிற, நாம நம்மளை குறிச்சு கவனம் உள்ளவர்களாக இருக்கணும், நாம நம்மளை குறிச்சு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும், நாம என்ன செய்கிறோம்ன்றதுல கவனம் இருக்கு. ஏன் தெரியுமோ? உங்களுக்கு முன்பாக நிக்கிறதை விட மறிக்கிற அன்று தேவனுக்கு முன்பாக நிக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நிக்கிறது ஓகே, நாம எதையும் சொல்லி ஏதாவது செய்து பிரசங்கிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மறிக்க இன்றைக்கு மறித்தார், நாளைக்கு மறித்தார், தேவனுக்கு முன்பாக பிரசங்கத்தோட போக முடியாது, இந்த பிரசங்கங்களோட போய் நிக்க முடியாது. அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் எல்லாரும் பதில் கொடுக்கணும் பாரு, எல்லாரும் பதில் கொடுக்கணும், எல்லாரும் பதில். நியாயப்பிரமாணம் தேவனுக்கு முன்பாக இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்யறேன், இப்படித்தான் செய்யறேன், என்ன நடந்தா இப்படித்தான் செய்யறேன். திருப்பி வாசிங்க, 22:23-24 வாசிங்க சீக்கிரமாக.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
அது அதை விட பெரிய பிரச்சனை பாருங்க. ஒருத்தரையும் பார்த்து அப்படி இப்படி சொல்லிடாதீங்க. அநேகர் தங்கள் பிள்ளைகளை இப்படி எல்லாம் பேசிக் கொள்வார்கள், தங்கள் பிள்ளைகளை. இது பெரிய டாபிக் இல்லையா, அந்த பிள்ளைகள் என்ற காரியத்தில் இல்லையா? தங்கள் பிள்ளைகளை எப்படி அணுகுவதுன்னு சொல்லி பெரிய பேரண்ட்ஸுக்கு தெரியாது. இந்த இலங்கையில இருந்து பேசி பேசி ஆடு மாடு கோழி என்றெல்லாம் பேசி இங்கேயும் அதே மாதிரி தான் இல்லையா, இங்கேயும் அதே மாதிரி தான் இல்லையா? சகோதரர்களுக்கு மூட நின்று பேச வேண்டாம்னு சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லுவார்? பேசாதீங்க, விளங்குறதா? அநேகர் சொல்லுவார்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி எல்லாம் பேசுவீங்களோ அப்படித்தான் உங்க பிள்ளைகள் ஆவாங்கன்னு சொல்லி. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு
ஏதுவாக இருப்பான். யாரு மூடனே என்று சொல்லுகிறவன்? ஒருவனை பார்த்து மூடனே என்று சொன்னா அவன் எரிநரகத்துக்கு எதிராக இருப்பான். இது எங்கய்யா கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லி போட்டு இங்க பாத்தீங்கன்னா சகோதரனை பகைக்கிறவன் கொலை செய்கிறவன் எழுதி போட்டு பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சகோதரன் மூடன் சொல்லிச்சுனா எரி நரகம் அது சொன்னா இது இது சொன்னா அது சொல்லிச்சுனா எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, அந்த வார்த்தை எனக்கு மேலாக தெரியுது, இந்த வார்த்தைகள் இவ்வளவும் கை கொள்ள எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லித்தான். இது என்னுடைய கருத்து பாருங்க, என்னுடைய சிந்தனை பாருங்க, இது பேச்சில கவனமாக இருங்க. யாரா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், தகப்பன்றாயா இருக்கட்டும், தெரிந்தவர்களா இருக்கட்டும், தெரியாதவர்களாக இருக்கட்டும், நாம என்னத்தை பேசுறோம், என்னத்தை சொல்றோம், மற்றவர்களை குறித்து என்ன சொல்றோம் என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, நாம தேவனுக்கு முன்பாக நிக்கிற பொழுது அநேக வார்த்தைகளினாலே பாவம் உண்டாகாமல் போகாது. மற்றது என்ன ஒரு வார்த்தை, இரு கத்தரை அறிந்தவர்கள் கத்தரை அறிந்து இருவர் பேசுகிறது, நான் யோசிச்ச இவ்வளவு நாளும் அதை நான் கவனித்துக் கொண்டேன், இருவர் பேசுகிறதை அவர் கவனித்து கேட்கிறான்னு சொல்லிட்டு நான் கத்தரை அறிந்தவர்களா தேவ பிள்ளைகள் பேசுகிறது. இது நான் போன முறை எனக்கு தெரியும், பாஸ்டரேடைய ஆரோ பிரசங்கம் பண்ணிக்கு என் காதல வந்தவனுக்கு என்ன தெரியுமா, கத்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் நான் யோசிச்சேன். அப்ப அறியாதவர்கள் பேசினா வள வள வளாலான்னு பேசிக்கொண்டே இருப்பாங்க, இதே ஆண்டவர்கள் கேட்டு காது புளிச்சிடும் பாருங்க. ஆனா கத்தரை அறிந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் பேசுகிறதை ஆண்டவர் காது கொடுத்து கவனித்து கேட்பார். என்ன வார்த்தைகள் இல்லையா, எனக்கு இருதயத்தில் இப்ப என்ன தெரியுமா, அவரது ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து நாம எழுதி எங்க வீடுகளில் தொங்க விடுறது இல்லையே, இப்படிப்பட்ட எங்க வீட்டில் ஒன்றே ஒன்று தொங்குது, அது அம்மா சத்ருக்களை சிநேகி என்று சொல்லி அந்த கொள்கின்றது இன்று வரைக்கும் இருக்கு, அது அப்படியே தொங்குவதாக, அதை பார்த்து பார்த்தாவது நாம ஏதாவது செய்வோம் இல்லையா, தொங்குது இன்று வரைக்கும் தொங்குது, நான் சத்ருவை சிநேகி சத்ருவை சிநேகி சத்ருவை சிநேகி என்று சொல்லி எழுதிக்கொண்டே அதுல கிடைக்குது தொங்குது. இன்னைக்கும் முடிய பார்த்தேன் பாருங்க, ஒரு பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு, வழியில போய் அப்படி ஒரு கட்டி பார்த்தேன் இல்லையா, அதுக்கு கீழே அப்படி ஒரு ஆள் இருந்தா யார் தெரியுமா, அம்மா இருந்தா ஆளை பார்க்காத மாதிரி அப்படி மேலால அதை பார்த்தேன், சரியாதான் இருக்கா வசனம் சொல்லி சத்ருவை சிநேகி சத்ருவை சிநேகி என்று சொல்லி எழுதி தொங்குது பாரு. கஷ்டம் ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டம் பாரு, எனக்கு பிடிக்காதவைகள், எனக்கு வேண்ட எனக்கு விருப்பம் இல்லாதவர்கள் நேசிங்க கை கொடுங்க அவங்களோட நல்ல க்ளோஸ் ஆக பழகுங்க, எனக்கு சரியான கஷ்டம் கஷ்டம். ஆண்டவர் என்ன, கொலை செய்யாதிருப்பாயாக, அதற்கு ஒப்பாக என்ன இருக்கு தெரியுமா, உன் சகோதரனை நீ நேசியாமல் இருந்த நீ மனுஷ கொலை பாதகன், மனுஷ கொலை பாதகன், மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி எழுதப்பட்டது. சோ ஆறாவது காரியம் ஒன்று ஜோவான் இரண்டாவது அதிகாரம் 9:10-11 வாசிங்கள். என்ன சில வார்த்தைகள் இருக்கு சீக்கிரத்தில் நாம் வாசிச்சு முடிஞ்சிடும் இல்லையா, 2:9-10-11 வாசிங்கள். ஒன்று ஜோவான் இரண்டாவது அதிகாரம் 9:10-11 வாசிங்க.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை, தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னது என்று அறியாதிருக்கிறான்.
திருப்பி இந்த 3 வசனத்தை வாசிங்க, கவனிங்க தயவு செய்து 3 வசனத்தை வாசிங்க.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான்.
ஒளியிலே இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கிறேப்பா, தேவனுடைய ஒளியை நான் காணுகிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை நான் ரசிக்கிறேன் ருசிக்கிறேன், தேவனுடைய அன்பை நான் ரசிக்கிறேன் ருசிக்கிறேன், தேவனோடு எனக்கு தனிப்பட்ட உறவு இருக்கிறது, தேவனை நான் அளவில்லாமல் நேசிக்கிறேன், ஆராதனை தேவனுக்கு நான் எதுவும் செய்வேன் என்று சொல்லுகிற நான் என் சகோதரனை பகிக்கிறவனாய் இருந்தால் நான் இதுவரைக்கும் எதில இருக்கிறேன் தெரியுமா, பாவத்தில் இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன். சரியான கடினம் பாருங்க இந்த வார்த்தைகள் எல்லாம், சரியான கடின ஆண்டவரை சும்மா அவங்களோட கதைக்கல் என்றதுக்காண்டி இப்படி எல்லாம் போடுறது, எனக்கு இப்படியா நடத்துவது, அவர் எனக்கு பிடிக்கல் என்றதுக்காண்டி எனக்கு இப்படியா இல்ல என்ன சொன்ன, ஒளியிலே நடக்கிறேன் சொல்லு, நான் என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன்? என் சகோதரனை நேசியாமல் இருந்தால் நான் இருளிலே நடக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அது தொடர்ந்து வாசிங்க. இரண்டாவது மூணு அதுக்கடுத்து மூன்று வருஷம் ரெண்டு வருஷத்தை வாசிங்க. தன் சகோதரனிடத்தில்
அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை.
அவன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிற மனுஷன் எங்க நிலை கொண்டிருக்கிறான் தெரியுமா? எங்க நிலை கொண்டிருக்கிறான் தெரியுமா? ஒளியிலே, தேவனிலே, தேவ அன்பிலே, தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே அவன் நிலை கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், தேவன் மீது அன்பு கொள்ளுகிற மனுஷன் அவன் சகோதரன் மீது அன்பு கொள்ள வேண்டிய இந்த புதிதான கற்பனையை அவரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அவரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அநேக வார்த்தைகளை நாம் சீக்கிரமாக நிறைவேற்றி விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்ற நமக்கு தெரியாமல் இருக்கிறது கவலைக்குரியது, கஷ்டத்துக்குரியது, சஞ்சரத்துக்குரியது. அநேக காரியங்கள் இன்னைக்கு சித்தத்தை குறித்து பேசுங்கள், கலகல கலகலன்னு எல்லாரும் பேசுவார்கள். தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட வேண்டும் சொல்லி பேசுங்கள், அதை குறித்து கலகலகலன்னு எல்லாரும் பேசுவார்கள். தேவனுக்காக ஒரு ராஜாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க, கலகலகலன்னு அதுக்கெல்லாம் பேசுவார்கள். ஆனா இந்த வார்த்தைகள் தான், இவைகளுக்கு மேலேதான் அவைகளை தேவன் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசி அந்த மூன்றாவது வசனத்தை வாசிங்க, 11. தன் சகோதரத்தில்
அன்பு கூறுகிறவன்
தன் சகோதரனை
பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னது என்று அறியாதிருக்கிறான்.
இந்த வசனத்தை குறித்து யாராவது கொஞ்சம் நிறுத்தி வச்சு, ஆண்டவரே என்ன சொல்றீர், இது என்னத்தை குறித்து பேசுறீர், என்ன ஆண்டவரே என்று கொண்டு யாராவது நிறுத்தி நின்றுருக்கீங்களா? ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் நிறுத்தி வைத்து பார்ப்போம். அது எனக்கும் தெரியும் ஐயா, நானும் அதை விரும்புறேன்னா ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ள போனவன்னு சொல்லி சொன்னா எல்லாம் நிறுத்தி வச்சு பார்ப்போம் பாருங்க. ஆண்டவரா இயேசுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் தன் ஒவ்வொரு இருதத்தையும் அவர் நிறுத்தி வைத்து பார்க்கிறாரா, ஆராய்ந்து பார்க்கிறாராம். நாம தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நிறுத்தி வைத்து பார்ப்போம் பாருங்க. நிறுத்தி வைத்து பார்ப்போம் இல்லையா, என்ன சொல்லி இருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறது, தாரும் இதை தாரும் இதை தாருன்னு சொல்லும். இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த மூன்று வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று அடிபடுது பாருங்க. என்ன சொல்லுகிறீர் ஆண்டவர், என்ன சொல்லுகிறீர்? உனக்கு தெரிந்தவனாக இருக்கட்டுக்கும், உனக்கு தெரியாதவனாக இருக்கட்டுக்கும், உன் சகோதரனாக இருந்தால் அவனை பகைக்காத, அவனை பகைத்தால் என்ன நடக்கும்? நீ இருளில் இருந்து இருளில் நடக்கிறாய், குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக நாம் மாறிவிடுவோம். குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகையினாலே வேதத்திலே வசனங்கள், இப்படிப்பட்ட வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எனக்கு நான் தனிப்பட்ட விதத்திலே நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாருங்க, ஒவ்வொரு இருதயங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு அன்பா சொன்னா சரி வரும், எனக்கு வந்து இப்படியான வார்த்தைகளை சொன்னாதான் நமக்கு ஏதாவது சரி வரும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னா இப்படி ஏதாவது பிடிச்சு சரிப்படுத்தணும். மட்டும்படி இந்த இல்லைன்னு சொல்லிச்சுன்னா போதகர் பிடிக்க வச்சு இது இல்லாட்டி இது எது வேணும்டா எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொன்னாதான் அதுல ஏதாவது மாற்றங்கள் வறுமை வழியோ. மட்டும்படி நான் வழங்குறத என்ன சொல்றேன்னு மூன்று வசனங்களை என்ன பிடிச்சி நான் நேற்று முடித்திருந்து யோசிச்சு, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது இல்லையா? இத்தனை வருஷம் ஓட்டம், இத்தனை வருஷம் ஊழியம், இத்தனை வருஷம் ஓடுறோம், இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறோம், இன்னும் ஏதோ எல்லாம் செய்யணும்னு சொல்லி நாம எங்கிட்ட மனதில் வைத்து கனவு காண்றோம். சபை வளரணும், ஊழியம் வளரணும், அது வளரணும், இது வளரணும் என்று எங்களை போட்டு பிணைஞ்செடுக்கிற ஆண்டவர். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீ இருளே நடக்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவனாயிரு. ஆண்டவரே நீ சொன்னது கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லி இங்கே இவ்வளவு வார்த்தைகளை அடுக்கி வைத்திருக்கிறே. நான் யோசிச்சேன், புதிய ஏற்பாடு நல்லமா, பழைய ஏற்பாடு நல்லமா? எனக்கு இன்றைக்கும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் நான் செய்கிற எந்த தவறையும் இன்றைக்கு விசாரிக்கணும், இங்கு விசாரிக்கணும், சபையிலேயோ இதுவளத்தோட முடிச்சாலும் பரவாயில்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வருகிற நாளிலே சமஸ்த சபையும் நமக்கு முன்பாக நிற்கும். இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு சபைகளும், அவ்வளவு ஊழியர்களும், அவ்வளவு பரிசுத்தவான்களும், அதுக்கு பிறக கேராபின்கள், சேராபின்கள், அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அப்படின்னு இந்த காட்சி ஏதாவது பார்க்க முடியுமா? உங்களுடைய கனவுல கொஞ்சம் கொஞ்சம் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாங்கல, இந்த காட்சியை பார்க்க முடியுமா? அந்த நாள்ல அவ்வளவு பேருக்கு முன்பாலே ஆண்டவர் வந்து நமக்கு கிரீடத்தை சூடுவாரா? இல்லாட்டிக்கு வாயா வா 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 வா, நான் உண்மையில போவேன் பாருங்க. ஆண்டவரே நான் ஒரு பிரசங்கி. எல்லாருடைய நினைப்பு என்ன தெரியுமா? பிரசங்கிகளுக்கு இங்கேயே விசா கொடுக்கப்படுது, ஆண்டவரிடத்துல போகுது. இல்லைங்க, உங்களை ஒவ்வொருவர் மாதிரியும் நாங்களும் தேவ சமூகத்திலே நின்று இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்துதான் அங்கே போக வேண்டும் என்பதை எவரும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. இருதயத்தில் போட்டு எனக்கு சில வேளைகளில் சரியா கஷ்டமா இருக்கு. என்ன தெரியுமா, இந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு ஆண்டவரே இப்படி எப்படித்தான் நடப்போமோ, எப்பதான் நடப்போமோ, எப்படித்தான் நிற்போமோ, எங்கதான் நிற்போமோ சொல்லி சில வேளைகளில் நான் யோசிக்கிறது உண்டு. பாருங்க, சில கடினமான சஞ்சனமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் எழுந்து விட்டா அது எங்களுக்கு அந்த முழுத்திலும் அது பெஷப்டிக்கும் பண்ணும், அந்த முழுத்திலும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கும் பாருங்க அந்த முழுத்திலும். ஆனா நான் இன்றைக்கு என்ன சொல்றேன் உங்களுக்கு, நான் தேவ மனுஷன்ப்பா, நான் தேவனுடைய புள்ள, உனக்கு தெரியுமா நான் தேவ புள்ள. ஆனா 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 நாம் இருளே நடக்காதபடிக்கு தயவு செய்து எச்சரிக்கொள்ளவர்களாக இருங்க. எச்சரிப்பின் செய்திகளை எல்லாரும் விரும்புவது கிடையாது. கடிந்து கொள்ளுதல் யோவான் ஸ்தானனை எல்லாரும் விரும்பினது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, யோவான் ஸ்தானனை எல்லாரும் விரும்பினது கிடையாது. அது வந்தாலே ஒரு பிரச்சனை இல்லையா, வந்தா ஒரு பிரசங்கம், அதுல ரட்சிக்கப்படுவாங்க, அதே நேரத்தில் பலரோடு ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாரு. யோவான் ஸ்தானன் அவனு தேவனுக்கு வழி ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு சீசன். ஆனா அது வந்தா ஏதாவது என்று சொல்லிட்டு போகாம விடாது பாரு. ஆகையினால இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மூன்று வசனம் எனக்கு இருதயத்தில் நேற்று முழுத்திலும் எனக்கு சரியான இருதயத்தில் கொஞ்சம் இடத்தை பிடிச்சது ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நாம் இவ்வளவுதான் வேதத்தை வாசித்தோம், இவ்வளவு ஊழியங்களை செய்தோம், நாளைக்கு ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லக்கூடாது, நீ இருளிலே நடந்த ஒரு மனுஷன் சொல்லி, குருடனாக நீ நடந்தியே என்று சொல்லி சொல்லக்கூடாது, இவ்வளவு வெளிச்சங்கள் இருந்தும் நீ குருடனாக நடந்தியே என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிறதை விட தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பது எப்படி என்பதுதான் என்னுடைய காரியமும் கருப்பொருளும் கேள்வியுமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இல்லையா. சோ அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்று கொரிந்தியர் 13 அதிகாரத்துக்கு திரும்பி, இதுக்குள்ள போவாட்டிக்கு நமக்கு சரி வராது பாருங்க. 1 கொரிந்தியர் 13 ஒன்றில இருந்து வாசிங்க.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும்
பேசினாலும்
அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்று.
இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஊழியம் கணக்கு செய்யலாம், நான் வந்து ஊழியம் வந்து தாராளமா செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம். பாரு, எனக்கு உண்டானது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சொல்லலாம், யோ என்ன விட்டா ஒருத்தர் இல்ல, நான் தான் எல்லாம் செய்வேன், ஒருத்தர் நீங்க செய்ய வேணாம், நானே செய்கிறேன் என்று எல்லாம் சொல்லுவேன். ஆனா அன்பு என்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும் சொல்லி நீங்க எங்கே எடுத்து பார்த்தாலும் அதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கு. இங்க என்ன சொல்லுகிறதுனால், நான் மனுஷர் பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளையும் பேசலாம் பாருங்க, நான் எல்லாம் பேசலாம் பாருங்க, நான் நல்லவன், நான் பரிசுத்தவான், நான் தேவ மனுஷன், எனக்கு தெரியும் எனக்கு எது சரி எது எல்லாம் எனக்கு தெரியும், நான் அப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் எல்லாம் நான் சொல்லுவேன், எல்லாம் நான் சொல்லுவேன். ஆனா தேவனை நேசிக்கிற நான், உன் சகோதரனை சபையில் இருக்கிற ஒரு சகோதரியை நாம் நேசிக்காமல் இருப்புமா இருந்தால் இவ்வளவு வார்த்தைகளுக்கும் பதில் எங்கே இருந்து கொண்டு வருகிறது, இவ்வளவு வார்த்தைகளுக்கு நாம் பதில் கொண்டு வர முடியுமா, இதை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக நாம் எதுவும் சொல்ல முடியுமா? ஆண்டவரே இங்க பாரு, இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, இது சரியில்லை ஆண்டவரே, அது சரியில்லை ஆண்டவரே, இதுதான் அதுதான் இதுதான் அதுதான் ஏதாவது சொல்ல முடியுமா? சரி, நாம சொல்லுவோம், ஆனா அதை தேவன் அங்கீகரிப்பார். இப்படியான கேள்விகள் நம் வாழ்க்கையில நாம் தனிப்பட்ட விதத்தில் போட்டு கேட்கணும் பாருங்க. ஏன் தெரியுமா, நாளைக்கு நான் தான் தேவனுக்கு முன்புக்கு நிக்கணும், தேவனுக்கு முன்புக்கு நிக்கிறது நான் தான் நிக்கணும், வேற ஒருவரும் எனக்கு வர முடியாது, நான் தான் நிக்கணும். அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தேன், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை போர்க்கத்தக்கனாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அப்ப விசுவாசம் எனக்கு எவ்வளவு இருக்கலாம் பாரு, தேவனை நம்புறேன், தேவன்தான் எனக்கு, தேவன்தான் எல்லாம், தேவன்தான் தேவன்தான் தேவன்தான், விசுவாசம் இருக்குது. ஆனா அன்பு இல்லாட்டிக்கு ஒன்றுமில்லை என்று சொல்றாரு ஆண்டவர். இப்ப நாம் ஒரு பக்கத்துல நிக்கலாம் பாருங்க, தேவன் அன்பு ஊழியம் நான், இப்படி வையுங்களேன், தேவனை நான் நேசிக்கிறேன், தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், தேவனுக்கு அவண்டி எதையும் செய்கிறேன், தேவனுக்கு தான் நான் எல்லாம் செய்வதற்கு முடியும். ஆனால் எனக்கு தெரிந்தவருக்குள்ள நான் அன்பு கொள்ள மாட்டேன், அவரோட நான் கதைக்க மாட்டேன், அவரோட நான் பேச மாட்டேன் சொல்லி சொன்னா தேவன் அதை அங்கீகரிப்பாரா? நமக்கு கேட்கணும் பாருங்க, எனக்குன்னு சொல்லி கேட்கணும் பாருங்க. ஆண்டவர் இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் தாரும் ஆண்டவர். இதனாலதான் தாவீது ராஜா விழுந்து 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 இப்படி கேட்டானோ எனக்கு தெரியல. நீ ஆராய்ந்து பாருங்க, நீ ஆராய்ந்து பாருங்க, நீ ஆராய்ந்து பாருங்க. பந்திய எடுக்க போனா அங்கே ஆராய்கின்றார் ஆண்டவர். சங்கீதத்தை 15 சங்கீதத்துக்கு போனா அங்கே ஆராய்கின்றார் ஆண்டவர். இங்க போனா இங்கே ஆராய்கின்றார் போன. தாவீதை பார்த்தா அவன் விழுந்து விழுந்து தானே. அதனாலதான் அவன் இருதயத்துல இடத்தை பிடிச்சான் பாரு. இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் கேப்பமே. ஆண்டவருடைய இருதயத்தில் இன்னைக்கு அநேகருடைய இடத்துல நாம் இடம் பிடிச்சிருக்கோம். அநேகருடைய சர்ச்சில் இருக்கிற அநேகருடைய உள்ளத்துல நாம் இடம் பிடித்திருக்கிறோம். பிரதர் உங்களுக்கு ஓகே, நான் செய்யறேன் பிரதர், உங்களுக்கு நான் உடனே செய்யறேன், உங்களுக்கு நான் வார, உங்களுக்கு நான் செய்யறேன். ஆனா ஆண்டவருடைய இருதயத்தில் நாம் இடம் பிடித்திருக்கிறோமா? தாவீது ராஜா பிடிச்சிருந்தா இடத்தை, தாவீது ராஜா பிடிச்சிருந்தா இடத்தை சமப்படி இல்லையா? பிடிச்சு வச்சுட்டா இல்லையா? நான் நேசிக்கப்படுகிறவன், என்னை ஆராய்ந்து பாரு ஆண்டவர், என்னை ஆராய்ந்து பாரு. நேற்று நாள் ஒரு வசனம் வாசிச்சு இல்லையா, நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்குன்னு சொல்லி. எனக்கு நேற்று பிரசங்கிக்கு பிரசங்கிக்கு உள்ளுக்கு எனக்கு சரியான குஷி ஆயிட்டு பாரு, குஷி ஆயிருந்துச்சு இல்லையா? நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்குதுறாமே. அவரு ரகசியம் எல்லாரும் ரகசியம் ஆரோட பேசுவோம் தெரியுமா? நண்பர்களோட பேசுவோம், எனக்கு பிடித்தவர்களோட பேசுவோம், எனக்கு விருப்பமானவர்களோட பேசுவோம். ரகசியம் எல்லாரோடையும் பேச மாட்டேன், நான் ரகசியம் போய் அம்மாவோட பேச மாட்டேன், அது ரகசியம் பாருங்க. ரகசியத்தை போய் யோசிப்பரோட நான் பேச மாட்டேன், அது ரகசியம், அது எனக்குரியது, ஒரு சிலரோட தான் பேசுவேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரகசியத்தை நான் யாரோட பேசுவேன் தெரியுமா? நீதிமான்களோட, நீதிமானோட பேசுவேன். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவர் பேசுறாரு, அது பேசுறாரு, இது பேசுறாரு, ஓகே பேசிட்டு, ஆனா ரகசியம் பேசுகிறாரா? ஆண்டவர் இன்னொரு ரகசியம் பேசுகிறாரா? அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லையப்பா, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆண்டவரை நேசிக்கிறபடினால அது செய்கிறோம், காணிக்க கொடுக்கணும், அது செய்கிறோம், இது வேலைகளை சந்திக்கிறோம், அது செய்கிறோம், இது எல்லாம் ஓகே, சரி சரி, வேதத்தில் இருக்கிறது தான் செய்கிறோம். அதோட சேர்த்து நாம் அன்பு கொள்ளுகிறோமா? உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்று தெரியுமா? தூரத்தில் இருக்கிறவர்களோடு அன்பு கொள்றது ஈஸி பாருங்க. எங்க நாம தேவனுடைய அன்பின் நிமித்தம் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுக்கிறோம், அது ஒரு அன்பு, அது கிறிஸ்துவனுடைய கொடுக்கப்பட்ட ஒரு அன்பில் ஒரு பகுதி விளங்குறதா? ஆனா நமக்கு தெரிந்தவர்களை நேசிப்பது தான் கஷ்டம். அது உனக்கு மாத்திரம் இல்லப்பா, நமக்கும் தான் கஷ்டம், நாமளும் தான் கஷ்டப்படும். என்ன செய்தாலும் நாம் அதை சகித்துத்தான் ஆகணும், என்ன செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், என்ன செய்தாலும் வாங்கப்பா வாங்க 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 வாங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் பாருங்க. இந்த பாருங்க, நீங்க இப்படி இப்படி வைங்க, நான் ஒரு ஒரு மிஷினரியாக போய் சாகிறேன்னு வைங்களேன். அன்பில்லாமல் சக சகோதரர்களோடு அன்பில்லாமல் நான் மிஷினரியாக செத்தால் என்ன நடக்கும்? கேள்விக்கு பதில் இருக்குமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்குள்ளே இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. 4வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அன்பு நீடிய சாந்தமும் பயமும் உள்ளது.
பாருங்க, அன்பு என்று சொல்லிச்சுனா வடிவே தயவு செய்து இதெல்லாம் வாசிங்க. இந்த ஆவிங்கனி அன்பு சந்தோஷம் சமாதானத்துடன் நின்றாதீங்க. விளங்கிச்சுதா? வரங்களும் அபிஷேகங்களும் அதோட நின்றாது. இங்க அன்புக்கு, அன்புக்கு தனி ஒரு டெபினேஷன் இருக்கு பாருங்க. அன்பு என்னன்னா என்னோட அன்பே பெரிய பிரச்சனை, அன்பே ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு சில படிகள் வாசிங்க. இப்ப நீங்க
அன்பு நீடிய சாந்தமும்,
அன்பு நீடிய சாந்தமாக இருக்குமா? மோசைக்குள்ள இருந்தது, இயேசுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? சாந்தம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள மோசை வந்து பேசவே மாட்டா, பேசாம ஆள் இருக்கும். அவ்வளவு சனங்களையும் எதிர்த்து வந்து கல்லோட வந்து நின்றாலும் ஆள் பேசாம இருக்கு, எரிஞ்சி ஏதாவது பண்ணிட்டு போங்கடாப்பா, ஆளை விடுங்க இல்லையா? இயேசுவும் அதே பிரச்சனை தான், அடிச்சாங்க, துப்பினாங்க, கத்தினாங்க, கொலைறினாங்க, அந்தாலும் பேசாம இருக்கு, ஆக்கே செய்துட்டு போ, ஏதாவது செய்துட்டு போ, எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம், செய்துட்டு போ. சாந்தம், அன்பு. உங்களுக்கு தெரியுமா, நான் நேசிக்கிற ஒருவன், நான் நேசிக்கிற ஒருவன் எது செய்தாலும் நான் சகித்துக் கொள்வேன்,
நான் நேசியாத ஒருவன் ஏதாவது செய்தால் அதை சகிக்க மாட்டேன். இது தெரியுமா? இது தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாதா? பரவாயில்ல, எனக்குள்ளேயே வச்சுக்கொள்றேன். நேசிக்கிற ஒருத்தன் எதை செய்தாலும் கண்ணு ஆளாத மாதிரி போவோம் பாருங்க. ஓகே ஓகே ஓகே, அது சரி ஓகேப்பா. ஆனா நேசியாத ஒரு மனுஷன் ஏதாவது செய்தா இது இது சரியில்லை, அது சரியில்லை, இங்கு சரியில்லைன்னு சொல்லி படைச்சு விடுவோம். வேலை திட்டங்களில் பல வித வேலை செய்வார்கள். பிடிச்ச வேலைக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பிடிச்ச வேலைக்காரங்க இருக்கான், பிடிக்காத வேலைக்காரங்க இருக்கிறாங்க. எவன் எல்லாம் நல்லா வேலை செய்வானே அவனை எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். எவன் வேலை செய்யாம இருக்கானோ அவனை பிடிக்கவே பிடிக்காது, எப்பா விட்டு அனுப்போன்னு சொல்லி இருப்போம் இல்லையா? சீக்கிரமாக அனுப்பி விட்டுறோம் இல்லையா? டைமை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்துட்டு இங்க பாரு வேலை இல்ல போயிரு இல்லையா? சில வேலைகள்ல வேலை இல்லாத அப்படி வேலை செய்யாதுன்னு அனுப்பி போட்டு 5 மணிக்கு வர்றவன 4 மணிக்கும் கூப்பிடுவோம். ஏன் எனக்கு பிடிக்கல, இவர் சரிவிட மாட்டார், வேலைக்கும் சரி வேண்டாம், ஒன்றுக்கும் சரி வேண்டாம், ஒன்றும் சரி வேண்டாம். ஆனா எனக்கு பிடிச்சவன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரே நேரத்தில் 5 கசவுல வேலை செய்வான், அவனை கொண்டு வா. அவன் 5 நிமிஷத்துக்கு பவுசுக்கு அனுப்பினா 10 நிமிஷத்தால லேட்டா வந்தாலும் எனக்கு அது பெருசா தெரியாது. ஆனா வேலையே செய்யாதது போய் நின்று முருகு முருகன்னு முருகி போட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா நமக்கு சரிப்பட்டே வர. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவன் எனக்கு பிடிச்சவர் கிடையாது, பிடிச்சவர் கிடையாது. இப்ப வாசிங்க, அன்பு நீடிய சாந்தமும்,
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, விருமாப்பாயிராது.
பாருங்க, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டம். இதுக்கு தான் தேவனுடைய பலம் வேணும், தேவனுடைய அபிஷேகம் வேணும், தேவனுடைய அனுக்கிரகம் வேணும், தேவனுடைய கிருபை வேணும். அவர் நம்ம ஏங்க இதெல்லாம் சரியான கஷ்டம், கஷ்டம், சரியான கஷ்டம். ஆனா தேவனுடைய ஆவியானவர் நம் மீது வருகிற பொழுது இவைகளை செய்வதற்குரிய பலம் அவர் தருவார் என்று சொல்லி வேறு சொல்லுகிறார். 4வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும்
உள்ளது. நீடிய சாந்தத்துக்கும் சாந்தியத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. நீடிய சாந்தம் எவ்வளவு செய்தாலும் நாம் சகித்துக் கொள்வோம். என்னதான் செய்ய சகித்து, இயேசு இடத்துல இருந்தது நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலிருந்து சிலுவை வரைக்கும் நடந்த அவ்வளவையும் சகித்துக் கொண்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய ஜனத்தை அவ்வளவாய் நேசித்தபடியினார். வேற எதையும் தெரியும், அவர் தன் ஜனத்தை நேசித்தார். அவர் தன் உங்களுக்கு தெரியுமா, மோசே என்கிற மனுஷன் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிற பொழுது என்ன சின்னம் தெரியுமா? நான் வரல, நான் வரல, நான் வரல ஆண்டவரே, நான் வரல ஆண்டவரே. இடையில வந்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? மோசே அங்கால போ, நான் இந்த ஜனத்தை அழிக்க போகிறேன். மோசே என்ன தெரியுமா சொன்னா? என்ன தெரியுமா சொன்னா? முதல்ல ஜீவ புஸ்தத்திலிருந்து என் பெயரை கிறக்கும் ஆண்டவரே, அதற்கு பிறகு வேணும்னு நான் இந்த ஜனத்தை அழியுமாண்டவரே. ஏங்க, காலத்தோடு நேரத்தோடும் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அவனுக்கும் ஒரு அன்பு அங்கே உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இத்தனை வருஷ காலமாக இந்த ஜனத்தை நடத்திவிட்டு வனாந்திரத்தில் அழிக்க வாண்டவரை கொண்டு வந்தார், முடியாது. என் பெயரை எடுத்துவிடும், என் பெயரை எடுத்துவிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அர்ப்பணம், இந்த அர்ப்பணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? ஊழியமே வேண்டாண்டு நின்ற மனுஷன் வந்து நின்று சொல்றான், ஏன் இந்த ஜனத்தை அழிக்க கூடாது, அழிக்கவே கூடாது, அழிக்கிறேன்னு முதல்ல. அதுல என்ன ஒரு பக்கத்துல பாருங்க, ஒரு தராசு எடுத்து அவ்வளவு ஜனத்தையும் ஒரு பக்கத்துல போட்டு மோசை ஒரு பக்கத்துல போட்ட பொழுது ஆண்டவருக்கு மோசை பெருசாக தெரிஞ்சான். தெரியுமா இது? ஆண்டவருக்கு மோசை பெருசாக தெரிஞ்சான். அவ்வளவு கூட்ட ஜனத்தை குறிச்சு ஆண்டவர் யோசிக்கல, மோசை ஒரு மனுஷன் பெருசாக தெரிஞ்சான். என்ன ஆச்சரியம் இல்லையா? எனக்கு இதெல்லாம் பார்த்தா சந்தோஷம் பாருங்க. ஆஹா, இந்த மோசையினிடத்துல எப்போவாது நாள் ஆண்டர் என்ன இந்திக்கு போட்டுட்டு கொஞ்சமாவது உயருமா? தராசுல பிடிக்கிற பொழுது கீழே மேல இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்தா காணுங்க, எனக்கு நல்லா உயரணும் இல்லை. ஆண்டவரே, செய்த ஊழியத்துல கருத்து இருக்குது, அர்த்தம் இருக்குது, இந்த மனுஷன் சரியா இருக்கான்னு எனக்கு. அன்பு நீடிய சாந்தம் பாருங்க, நீடிய எதைத்தான் நீங்க செய்யுங்க, எதைத்தான் செய்யுங்க, ஓகே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். சில பேர் இப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறது தெரியுமா? பைத்தியக்காரன் என்ன நினைக்கிறது? இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை. இப்படித்தான் ஜனங்கள் நினைத்துக் கொள்வது. அங்க அறிவுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, அந்த மனுஷனுக்கும் வேதத்துக்கும் தான் சம்பந்தம், வேற ஒன்றும் கிடையாது. வாசிங்க தொடர்ந்து, அந்த 3ல இருந்து வாசிங்க, 4ல இருந்து வாசிங்க. அன்பு,
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை,
பொறாமை கிடையாது,
அன்பு தன்னை புகழாது, விருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்துவோம், அந்நிய பாசைகளானாலும் ஒழிந்துவோம், அறிவானாலும் ஒழிந்துவோம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து.
பாருங்க, இவ்வளவு காரியத்திற்கு மேலாக அன்பை தேவன் மேலாக வைத்திருக்கிறாரா இல்லையா? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, ஊழியம், அர்ப்பணிப்பு, மற்றது என்ன? முதல்ல நாங்க பார்த்தோம் என்ன சொன்னார், என்ன என்ன என்ன, எனக்கு இருந்தது எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணி என்னைத்தான் அழித்து போட்டாலும் அன்பு, அன்பு எவ்வளவுக்கு மேல? ஏன் தெரியுமா? ஆண்டவர் அன்பின் நிமித்தம் தான் இங்க வந்தார் வாரி. அது பெரிய ஒரு காரியம், அது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனா நாம இவைகளை விட்டு விட்டு வரமும் வல்லமையும் ஏதோ எல்லாம் விசுவாசத்தை கூட அங்க பெருசுப்படுத்தல ஆண்டவர். விசுவாசம் அன்புக்கு கீழேதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இருந்து அன்பில்லாட்டிக்கு ஒன்றும் இல்லை, இங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சில பேருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் போய் ஒருவரோட கதைக்காமட்டா எங்களுக்கு பிரச்சனை வராது, இதெல்லாம் பிள்ளையானது. ஒருவருக்கு நம்ம கதைக்காமட்டா பிரச்சனை வராது, அவங்களுக்கு கை கொடுக்காமட்டா பிரச்சனை வராது, அவங்களுக்கு கூட பேசினா தானே ஏதாவது வரும், ஏதாவது கதைக்கலாம் இல்லையா? இல்ல அது இல்லைங்க, அது அது இல்லை, அது இல்ல. சரியான விதத்துல வசனங்கள் நிறைவேற்றப்படுகிறது, அது இல்ல. விசாரி, அதுக்குரிய காரியங்கள் கணக்கு இருக்குது. விசாரிக்கணும், பேசணும், ஆலோசனை கொடுக்கணும், அன்பு குறணும், அது அடுத்த பக்கம் இன்னும் கணக்கு இருக்கு. அன்பில் ஒரு பக்கம் தானங்க இது, அன்புக்கு பல பக்கம் இருக்கிற. ஏன் தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த பாருங்க, அன்புக்கு இதுதான் ஒரு பக்கம் சொல்லிச்சுன்னா அதே அன்புள்ள ஆண்டவர் தான் ஒரு நாளைக்கு நியாயாதிபதியாய் வருவார். அன்பாகவே இருக்கிறேன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான், இன்றைக்கு அன்பாக இருக்கிற அதே ஆண்டவர் தான் அவர் வருகிற பொழுது என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை நியாயம் தீர்க்க வருவார். அப்ப சொல்ல முடியுமா, நீர் அன்புள்ள ஆண்டவர், ஆண்டவர் எப்படி இது செய்வீர்? செய்ய முடியாது இல்லையா? நீ தாங்கணும், நீ சகிக்கணும், நீ ஏற்கனும். இல்லைங்க, அன்புடைய ஒரு பக்கம் இது, அன்புடைய மறுபக்கம் அது. இதுக்குள்ள கணக்கு பார்க்கலாமா? இது நல்ல 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 நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது இல்லையா? சோ அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை நான் சீக்கிரம் வாய்ச்சி டக்குன்னு முடிச்சிடுறேன் பாருங்க. மத்தி 5 இன்னைக்கு பார்த்தபோது நான் சொன்னேன், மத்தி 5:44 இருந்து சீக்கிரம் வாசிங்க, அதை நான் வாசிச்சு டக்குன்னு முடிச்சிடுறேன்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை வரிசிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன?
எனக்கு பிடிச்ச காரியம் என்ன? உங்களை சிநேகிக்கிறவர்களுக்கே
நீங்கள் சிநேகிப்பீர்களானால்
பலன் என்ன? இது யோசிக்க வைக்கிற வார்த்தைகள் பாருங்க, சிந்திக்க வைக்கிற வார்த்தைகள். எனக்கு தெரிந்தவர்களுக்கு, என்னோட நல்லா பழகிறவர்களுக்கு நான் எந்த உதவி எந்த ஹெல்ப்பும் பண்ணுவதற்கு முன் வருவேன். ஆனா எனக்கு தெரியாதவர்கள், என்னோடு பேசாதவர்கள், எனக்கு அங்கே இங்கே நிற்கிறவர்கள், தள்ளி நிற்கிறவர்களோட Praise Lord, brother, சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. ஆனா வேதம் அதை கண்டிக்குது. வேதம் அது சரி என்று சொல்லல. நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், இவர்களுக்கு எதுவும் செய்வோம். சபையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நாம எதுவும் செய்வோம் இல்லையா? நீங்க இதுல இருக்கிற ஆறாவது ஒருத்தர் வந்து ஒரு உதவி கட்டிக்கிட்டு என்னால முடியும் அதை செய்யறதுக்கு நான் ஓகே. உங்களை எனக்கு நல்லா தெரியும் பாருங்க, தெரிந்தவர்களுக்கே நாம் அதை செய்தால் அதுல பிரயோசனம் என்னங்க? பிரயோசனம் என்ன? தொடர்ந்து வாசிங்க.
உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன?
பலன் என்ன? அடுத்த கேள்வி, உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அன்பு யாருல கூட சொல்றோ அவங்களுக்கு எதுவும் செய்வோம். தெரியுமா இது? இது தெரியாதா? அன்புல யாருல நல்ல அன்பு வச்சிருக்கோமோ அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியுங்க, நான் சில உலகில சிலருக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ண வேணும் நல்லா சிந்திப்பேன். ஏண்டா இந்த பிரசன்ட்ல தெரியணும் நான் எவ்வளவுத்துக்கு அவங்க அன்பு கூடுறேன்னு சொல்லி, எவ்வளவுத்துக்கு அவனை மரியாதை செய்யணும்னு சொல்லி, எவ்வளவுத்துக்கு நாம கனப்படுத்துகிறோம்னு சொல்லி அது பிரசன்ட்ல தெரியணும் பாருங்க. வழங்கிச்சா? எனக்கு தெரிந்த, எனக்கு வேண்டியவர்கள். வேதம் அதை கண்டிக்கிறது. அதனால அவங்களுக்கு எல்லாம் நல்லா செய்ய வேணாம்னு வேதம் சொல்லல. அவர்களுக்கு மாத்திரமே செய்வதை வேதம் கண்டிக்கிறது. 56 விதவைகளை இங்க இருக்கிற ஒருவரும் அறிய மாட்டார்கள். 56 விதவைகளுக்கு எனக்கு தெரியல 30,000 ரூபாய், 30,000 ரூபாய்க்கு நாம எவ்வளவு யோசிக்கிறோம்? ஒரு விதவைக்கு இங்க 56 பேர் கிடையாது, ஒரு விதவைக்கு ஒரு குடும்பம் இல்லாட்ட ஒரு நபர் கான்செப்ட் பண்றது பெரிய காரியம் கிடையாது. இதுக்கு பெரிய யோசனை, இதுக்கு பெரிய சிந்தனை. உனக்கு முன்பின் தெரியாது தானப்பா, அது நாளைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதில் எந்த விதமான ஐமிச்சமும் உனக்கு வேண்டாம். அதுக்கு நாம உங்களுக்கு வேதத்தில் இருந்து கரண்டி தான், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்ன்றதுல நிச்சயமான நிச்சயம். அது 56 விதவைகள் உனக்கு முன்பின் தெரியாது, உனக்கு வேண்டியவர்கள் கிடையாது, அது உனக்கு முக்கியமானவர்கள் கிடையாது, நீ அவர்களோட ஒரு நாளும் பேசியிருக்கவும் முடியாது. ஆனா அதே 56 பேர்ல ரெண்டு பேர் இங்க இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நான் செய்கிறேன் பாஸ்டர் அவங்களுக்கு, ஓயா அவங்களுக்கு நான் செய்கிறேன் பாஸ்டர் இவங்களுக்கு, ஓகே பாஸ்டர் நான் செய்கிறேன். ஏன்? எனக்கு அவங்களுக்கு தெரியும், பாவம் இல்லையா, அவங்க பாவம் இல்லையா என்று சொல்லி நினைப்பேன். இந்த பாருங்க, ஆண்டவருக்கு முடிச்சேன், நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தா எங்களால முடிஞ்சதெல்லாம் நாம அனுப்பி சரிப்படுத்தும். தேவனுக்கு முன்பாக உண்மையா சொல்றேன் பாருங்க, என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுப்பி அவங்களோட குடும்பம் சரியாக்குறதுக்கு நாம ஏதாவது செய்வோம். ஏ, அது எங்கட குடும்பம், எங்களுக்கு வேண்டியவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு அவசியமானவர்கள், நான் கொடுப்பேன், நான் செய்வேன், நான் செய்வேன். ஆனா 56 விதவைகள் இருக்குது முல்லைத்தீவில், எனக்கு தெரியாது, அதனால நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, உங்கள் பிள்ளைகளை இந்த காரியத்தில் ஊக்குவீங்க. நான் சொல்றேன் தாழ்மையோட, தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், கேளுங்க, உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களில் ஊக்குவீங்க. மற்றவர்களை கவனிக்க வேண்டும், மற்றவர்களை கண்ணோக்க வேண்டும், அவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று. அவங்களுக்கு இந்த ஏழைகள் எல்லாம் தெரியாது, இங்க வாழ்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த காரியங்களில் தயவு செய்து ஊக்குவீங்க. வேலை செய்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உன் சம்பளத்தில் உன் காசுல அனுப்பு, ஒரு விதவைக்கு காசு கொடுன்னு சொல்லி. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு இருந்து யோசிச்சேன், இந்த டைம் போது பாருங்க, நான் இன்னைக்கு இருந்து யோசிச்சேன். நான் உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு தடவை காணிக்கை ஏழைகளுக்கு எடுக்கிற பொழுது நான் சொன்னேன், எல்லாரும் உங்களுடைய பொக்கெட்ல இருந்து சில்லற காசு இருக்காதீங்க, தால் காசு போட்டுடுங்கன்னு சொல்லி. அப்ப நான் இன்னைக்கு யோசிச்சேன், ஆண்டவரே நீ வருகிற நாள்ல ஒரு நாள் வந்து நீங்க பாருறா, ஏழைகளுக்கு சொல்ல மாத்திரம் நீ தால் காசு கோடுன்னு சொல்லி சொன்னியே, கத்தருக்கு காணிக்கை கொடுக்கறத குறிச்சு நீ இதை விசாரிக்கலன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி யோசிச்சேன். இன்னைக்கு இருந்து யோசிச்சேன் விடிய இருந்தனா. அப்ப நான் யோசிச்ச ஆண்டவரை, இதுக்கு பதில் எனக்கு கிடைக்கிற பொழுது நான் என்னோட கதைக்கிறேன். நான் இப்படிதான் என்னோட மனதில் நான் சொல்லிட்டேன், எனக்கு என்ன இதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. எனக்கு ஆண்டவருக்கு நான் சொல்லி, பாரு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு சொல்லி நீ சொன்ன, பெரியா சொன்னியே, கொடுங்க எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னியே, ஆனால் கத்தருக்கு காணிக்கை கொடுக்கிற காரியத்துல நீ என்ன நினைச்சாய் என்னச்சு ஆண்டர், அது பரிசுத்தமானதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு பரிசுத்தமான காரியம்னு சொல்லி. அப்ப நான் யோசிச்ச இருந்து, ஆண்டவரே நீர் இந்த கேள்வியை கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்று நான் யோசிச்சேப்பா. என்னுடைய அது இருக்கட்டுக்கும், நான் சின்ன ஆண்டவருக்கு இதுக்கு எங்கேயாவது ஒரு பதில் எனக்கு கிடைக்கல, நான் இதை குறிச்சு திரும்பி நான் பேசுறேன் ஆண்டவரே என்று நான் சொன்னேன். தெரியாது பாருங்க, எங்களுக்கு ஒருத்தரும் தெரியாது, அதனால நாங்க சொன்ன வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
சிநேகிக்கிறவளையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன?
எல்லாரும் பயம் வச்சுக்கீங்க தானே, அதுல எல்லாம் கேள்விக்குறியோடு தானங்க இருக்குது, எல்லாம் கேள்விக்குறியோடு தான் இருக்குது, ஒன்றுக்கும் கமாவும் கிடையாது பொங்கட்டும் கிடையாது, எல்லாம் கேள்விக்குறி கேள்விக்குறி. இங்க இருக்கிறவளையே நேசி, நல்லா நேசி 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 நேசி, ஆனா ஆனா உனக்கு தெரியாதவன். 56 விதவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லாட்ட நமக்கு இப்போதைக்கு கையில கிடைச்சது இல்லை. இந்த 56 பேருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு, ஒரு விதவைக்கு 30,000 ரூபாய் கொடுப்பதற்கு, இந்த தேசத்தில் இருக்கிற நமக்கு முடியல என்று சொல்லிச்சுன்னா, அதுக்கும் நீங்களும் கத்தரும் பதிலும் கேள்விகளும் கொடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்குரியதே. தொடர்ந்து வாசிங்க.
பணக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசுவாசித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள்.
பாருங்க, உலகத்தார் செய்கிறது போல நீ செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். உலகத்தில் இருக்கிறவனும் தெரிஞ்சவங்களுக்கு செய்வாங்க, வேண்டியவர்களுக்கு செய்வாங்க, வேண்டாதவர்களுக்கு குறித்து யோசிக்க மாட்டாங்க, வேண்டாதவர்களுக்கு குறித்து யோசிக்க மாட்டாங்க. தெரிஞ்சாலும் எங்களுக்கு வேலைக்கு வேலைக்கு எல்லாம் தெரியும், நாம செய்வோம். ஓகே, ஆனா தெரியாமல செய்யல. இது உலகத்தாலும் செய்கிறான், வெளியில இருக்கிறவன் இதைத்தான் செய்கிறான். மற்றவருடைய பார்வைக்கு அநேகர் செய்கிறார்கள், மற்றவர்கள் பார்த்து என்ன நல்லவன் என்று சொல்லட்டும் என்று சொல்றார்கள். இங்க நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எல்லாருக்கும் ஆண்டர் வருகிற பொழுதுதான் கணக்கே ஒழிய இங்க ஒரு கணக்கும் கிடையாது. விளங்குறதோ, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், என்ன செய்தான் என்ன செய்யல, எவ்வளவு கொடுத்தான் கொடுக்கல, யாரை விசாரித்தான் விசாரிக்கல என்றதுக்கெல்லாம் கர்த்தர் வரும் பொழுது அவர் பலனோடு வருவாரா? பலனோடு வருவாரா? கற்பனை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவரே நான் கொலை செய்யலப்பா, ஆனாலும் சகோதரனை வெறுக்கிற நீ, சகோதரனை தள்ளி விடுகிற நீ, சகோதரனுக்கு கொடுக்காம அல்லாவிட்ட சகோதரனை விசாரியாமல் உனக்கு தெரிந்தவனையே விசாரித்துக் கொண்டிருக்க உனக்கு ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இம்மனுஷ கொலை பாதனாக மாறிடாதப்பா. விசுவாசம் இருக்கலாம், ஊழியம் இருக்கலாம், திருக்கரசனம் இருக்கலாம், அந்நிய பாஷை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் உனக்கு, ஆனா தேவனை நேசிக்கிற நீ மனுஷர்களை நேசியாமல் விட்டால் இதற்கும் தேவனுக்கு முன்பாக நீயும் நானும் பதில் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹலலுயா 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 ஹலலுயா. அன்பிலே நிலை தீருங்கள், தேவ அன்பிலே நிலை தீருங்கள், அன்பிலே நிலை தீருங்கள், தேவ அன்பிலே நிலை தீருங்கள், அன்பால் உலகை ஆளு ஆண்டவர் இயேசுவில் நிலை தீருங்கள்.